அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் பொழியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 21-27 வரை. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேர முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிடமகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த அருமையான இறை சிந்தனையின் நேரத்திலே சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஃபாதர் தீபன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மோடு அவர் இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறார். காவிரி கலை தொடர்பகத்தினுடைய இயக்குநராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். நிறைய காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. நாங்கள் அருங்குடையிலிருந்து ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து செய்கிறோம். இப்படி ஒரு மறைமாவட்டத்தில் குருக்கள் இணைந்து பல இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய திருச்சி மறைமாவட்டத்தில் 100+ குருக்கள் இருந்து மிக அற்புதமாக அவர்களுடைய தளத்தில் நிறைவான பணியை செய்கிறாங்க. உண்மையாகிலும் கடவுள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்து எங்கள் குருக்கள் ஒரு இறை திட்டத்தின்படியாக இறை சமூகத்தை கட்டி எழுப்புகிற ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வதை பார்க்கிற போது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திருச்சி மறைமாவட்டம் ஆண்டவருடைய தளத்திலே இணைந்து செயல்படுவதை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சி மறைமாவட்டம் மட்டுமல்ல, மற்ற மறைமாவட்டங்களிலும் குருக்கள் இருக்கிறாங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உழைத்து கொண்டிருக்கிறாங்க. நாடுகளை கடந்த இடத்துல சில பேர் போய் அந்த இறை செய்தியை ஆண்டவருடைய செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அநேகர் எங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க, இமெயிலில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. குருக்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நிறைய பேருக்கு மக்களுக்கு இதை எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது இறையாட்சியின் தளத்தில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமூகம் ஒன்று உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கேஎல் மலேசியாவில் கோலாலம்பூரில் கூட ஒரு ஃபாதர் பிரசங்க வைக்கும்போது என்னுடைய பெயரை உச்சரிப்பதை ஒரு சகோதரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபாதர் என்னுடைய பெயரை சொல்லி எல்லாரும் சொல்கிறீங்க, ஃபாதர் நல்லா பிரசங்கம் வைக்கிறார், அவர் சாட்சியத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஃபாதரும் அந்த பிரசங்கத்தினுடைய ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குற போது பாருங்கள், நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லோருமே ஒரே தளத்தில் இணைந்து இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்குறோம். அந்த மகிழ்ச்சி தான் வந்து இந்த நேரத்தில் அதிசயமாகவும் அற்புதமாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற மகிமையை பார்க்குறோம். கடவுள் எந்த விதத்திலும் குறைபட்டு கொள்ளக்கூடிய நிலையில் இல்லைங்க. கடவுள் வந்து ஒரு கடின உள்ளத்தினர் அல்ல, கடவுள் இரக்கம் நிறைந்தவர். அவர் ஒரு அதாவது அவருடைய இரக்கத்திற்கு அளவே கிடையாது அப்படின்னு நம்ம அநேக தடவை கேட்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திற்குள்ளே வருகிற போது ஒரு சில பேர் அங்கலாய்த்து கொள்கிறாங்க, அதாவது டென்ஷன் டென்ஷன்னு வீட்டுக்கெல்லாம் போனால் டென்ஷனாக இருக்குதுன்னு ஒருத்தர் என்ன செய்யான், கோயிலுக்கு போனான்னா, கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு நின்றுக்கிட்டு டங்கு டங்குன்னு ஆடித்தான். அதே மாதிரி நம்மளோட எப்போ பார்த்தாலும் உடனே பாவம், சாவு, அழிவு அப்படின்னு நிறைய ஒரு சில பேர் வாயில் திறந்தாலே அழிவு தான். ஒரு இடத்துல பிரசங்கம் நான் வந்து எப்போதுமே மக்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான் வைப்பேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்லா சொல்லி நல்லது செய்வோம் வாங்க அப்படின்னு. ஒரு குடும்பம் ஒரு பங்கில் இது நடந்து கொண்டு இருந்தது. ஒரு தடவை என்ன செய்தேன், கடவுளுடைய கோபத்தை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு தலைப்பு அது, அதனால் கோபம் எப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்து காட்டு பாருங்க. அப்போ சில சாபத்திற்குரிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம எடுத்து காட்ட வேண்டி இருந்தது. முடிச்சோடனே ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஃபாதர் இந்த வருஷத்தில் திஸ் இஸ் த பெஸ்ட் சர்மன் அப்படின்னாங்க. உண்மையாலுமே மற்றவங்க யாருமே வரல, எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டாங்க. இவங்க அது வரைக்கும் வந்து நல்லது பேசினப்பெல்லாம் சொல்லாதவங்க ஒரு 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 கடினமான செய்தியை கொடுக்க நம்மளே யோசித்து யோசித்து தான் கொடுக்குறோம். அவங்க சொல்கிறாங்க திஸ் இஸ் த பெஸ்ட் சர்மன் அப்படின்னாங்க. அப்படி இல்லை, அது பெஸ்ட் சர்மன் இல்லை, அது ஒன் ஆஃப் த சர்மன். அப்போ பாருங்கள், ஒரு சிலர் வந்து இப்படி மக்களை சாடுனா, மக்களுடைய கடவுளுடைய கோபத்தை மட்டும் பற்றி பேசினா தான் நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை, நாம் மாறணும். கடவுளுடைய விருப்பம் அது தான், அதுதான் இன்றைக்கி உள்ளே வரும்போது கூட இன்றைக்கி சிலுவை ஆண்டவர் சொல்கிறார், உயிரை காத்துக்க விரும்புகிறவன் அழிச்சு விடுவான் அப்படி இப்படிலாம் சொல்கிறார் பாருங்களேன். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர், அழித்து கொள்கிறவங்க இப்படிலாம் இருக்குதே என்னத்தை சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன் பாருங்க. அங்கே பார்த்தாக்க பிரதரும் பார்த்தா அழிவு, சாவு அழிவுன்னு தான் பாட்டே ஆரம்பிக்கிறார். பரவாயில்ல, இதுதான் உண்மை. இந்த உண்மையை நோக்கி தான் நம்ம கடந்து செல்ல பலப்படுத்துகிறார் கடவுள் நம்மளை. கடவுள் நம்மளை எதுக்கு பலப்படுத்துகிறாருன்னா, உலகத்தில் எல்லாம் ஊஞ்சல் போட்டு ஆட்டிக்கிட்டு இல்லை கடவுள் நம்மளை. இன்றைக்கி குழந்தைகளை வந்து அப்பா அம்மா வந்து தொட்டியில் போட்டு லலபி பாடுவாங்க, ராரி ராரிரோ ராரி ராரிரோன்னு. இன்றைக்கி நிறைய அம்மாவுக்கு அந்த லலபி பாடவே தெரியல. லலபி பாடுனா அவங்க வேறு என்னென்னமோ சினிமா பாட்டெல்லாம் பாடுறாங்க, குருவி குடைஞ்ச கொய்யாப்பழம். லலபின்றது வந்து அந்த தாலாட்டு பாட்டுங்கிறது அது ஒரு 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 ரகம் தமிழ் சமூகத்தில். அது ஒரு தாலாட்டு பாடுறதுங்கிறது அது ஒரு இலக்கியத்தில் வந்திருக்கிற ஒரு காரியம், அதனால் அதெல்லாம் கற்றுக்கணும். சாமியார் மோட்சத்தை பற்றி பேசுவார்னு பார்த்தா தாலாட்டு பாட போயிட்டார் அப்படின்னு நீங்கள் மனசில் திட்டுறீங்க, எனக்கு கேட்குது. இந்த மகிழ்ச்சியான ஒரு நிலையில் பாருங்கள், எல்லோரும் இந்த ஒரு இறை சமூகம் இருக்கிற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேரை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, எனக்கு ஃபோனில் வருது, இமெயிலில் வருது, லெட்டரில் வருது, ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தரில் கொஞ்சம் பேர் இப்படி சொல்கிறாங்க. என்ன, ஒரு சில வீட்டில் அவங்க பூசையெல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க, முன்னாடி உட்காந்துடுறாங்க, ஆல்பட்டு சாமி பூசையை கேசி திருச்சியிலேருந்து எடுத்து அழகாக டிவியில் பார்க்குறாங்க, வெரி குட். அதுக்கப்புறம் அவங்க குரங்காகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சொல்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை அவங்க பேயாக இருப்பாங்களோ தெரியாது. நம்ம குரங்காவோ பேயாவோ இருக்கிறதுக்காகவா ஆண்டவர் நம்மளெல்லாம் அவருடைய சாயலில் படைச்சார். பாருங்கள் எவ்வளவு நன்மைத்தனத்தை கடவுள் காட்டிகிட்டே இருக்கிறார். எதற்கு இதெல்லாம் இன்றைக்கி செய்தியெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி இருக்கமாக தான் இருக்குது. நற்செய்தியெல்லாம் வாசிச்சுட்டு பார்த்திங்கனாக்க இருக்கமாக இருக்குது. ஆனால் இது வாழ்வு தரும் நற்செய்தி தான் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நல்ல செய்தி, நற்செய்தி, குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு இது எப்படி குட் நியூஸ்னு சொல்ல முடியும் இவ்வளோ பயங்கரமான செய்தியெல்லாம் சொல்லிட்டு? பாருங்கள், நான் ரோட்டில் நம்ம போயிட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு ரெட்டு கொடி எங்கேயாவது ரோட்டில் ஊனியிருப்பாங்க, ஒரு ரெட் சிக்னல் போட்டிருப்பாங்க, ஒரு லைட் எரியும், ஏதாவது சம்திங். அந்த ரெட்டை பார்த்தோன்னே நமக்கு ஒரு டக்குன்னு மனசில் ஒரு லாக் வரும், அப்படின்னா ஜாக்கிரதையாருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஆண்டவர் சில ஷாக்கிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது பேசுகிறாரு அப்படின்னா, ஸ்டாப் ஹியர், லுக் அஹெட், மேலே பாரு, என்ன தீமை, நீ ஒழுங்காக தான் போறியா, செக் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்னிங் லைட். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வார்த்தையெல்லாம் பார்க்குற போது உடனே ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காருன்னு பயந்துடக்கூடாது, அது ஒரு செக் பாயிண்ட். ஆகவே இந்த அருமையான வேளையில் நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு அமைதியின் சூழலை உருவாக்க கடவுளுடைய பெயரால் நம்மை இழந்து பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஒருத்தவங்க வந்தாங்க எங்களை டொனேஷன் கொடுக்க, இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க குட்டி பிள்ளைங்க வளன் மரியான்னு சொல்லி ரெண்டு குழந்தைங்க என்ன செஞ்சாங்க, இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்து குட்டி பிள்ளைங்க அவங்க சேர்த்து வச்சுருந்த சேமிப்பிலேருந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் கேமராமேன் ஃபாதர் தீபன் நீங்கள்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பார்த்துருப்பாங்க உங்களுக்கு ஆல்பர்ட் ஃபாதர் இழைச்சிருக்கிறாரே, தொந்தி குறைஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க போல இருக்கு. பாருங்கள் இந்த லவ், அந்த அன்பு வந்து வெளிக்கொணர்றாங்க, அவங்க வெளிக்கொணர்றாங்க. அநேகர் பார்க்குறோம், அநேகர் அவங்க குழந்தைங்க செய்ததுனால நான் சொல்லி காட்டுறேன், பெரியவங்க நிறைய அன்பை கொடுக்குறாங்க, காட்டுறாங்க. நீங்கள் வெளி தேசத்திலேருந்து உங்கள் அன்பை கொடுக்குறீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதை காட்டுது அப்படின்னா, ஒரு அன்பு உறவின் சமூகம் ஆண்டவரால் படைக்க முடியும், ஆண்டவருடைய பிள்ளைகளால் படைக்க முடியும். இந்த அன்புறவின் சமூகத்தை படைக்கத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பார்த்தீங்கன்னாக்க ஒரு கடினமான செய்தியை தான் நம்ம மீண்டும் உங்களுக்கு உணர்த்த போகிறோம். ஏற்கனவே நான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். ஐ வாண்ட் டு ரிப்பீட் அகெயின், சடன் திங்ஸ் ஹேவ் டு பி ரிப்பீட்டட். ஏன்னா அது சில நேரம் மனசில் நிற்கிறது. பாருங்கள் ஆண்டவர் வந்து இன்றைக்கி நற்செய்தியெல்லாம் சொல்லிட்டு பேதுரை பார்த்து சொல்கிறார், கண்முன் இல்லாத சாத்தானே அப்படின்னு. எங்கள் அருங்குடையில் ஏதாவது சொல்லும்போது எங்கள் மக்கள் சுதாரிச்சுப்பாங்க. நம்ம ஏதாவது சொல்ல போகிறோம் அப்படின்னா அவங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் அப்படின்னு ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க ஒரு அம்மா. நான் மாற்றுக்கருத்து சொல்ல போகிறேன் அப்படி திரும்பினோன்னையும், ஃபாதர் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும், என்னம்மா சொல்ல போகிறேன், போ பின்னாலே சாத்தான்னு தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு, தி அசியும் இயர்லி. அதனால் நம்ம வந்து கடவுளுடைய திட்டத்தை முன்வைக்கிறோம், போ பின்னாலே சாத்தானேன்னு சொல்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆண்டவர் கூட அதை எதிர்பார்த்து இருக்கல, ஆனால் அதனுடைய அழுத்தத்தை உணர்த்துறதுக்காக அப்படி சொல்கிறாரு. அது கடைசி வரிகளை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்து சிந்திக்கிறோம். பாருங்கள், மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார், அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாற அளிப்பார். பாருங்கள், அவர் மாட்சியோடு த வான தூதர்களுடன் வரப்போகிறார். வருவாரா வரமாட்டாரா, வரும்போது வந்தார் என்றால் அப்படிலாம் சொல்லலை, வரப்போகிறார். சென்டென்ஸ் க்ளோஸ்டு, வரப்போகிறார். இட் இஸ் எ கன்ஃபார்ம்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், பி அலர்ட். அப்போது நம்ம யோசிச்சு பார்க்குறோம், வரப்போகிறவர். பாருங்கள், மாறநாத்தாங்கிற வார்த்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ அகெயின் திஸ். 1 கொரிந்தியர் 16:22 ஆண்டவருடைய அடியார் பவுலடியார் வந்து நிறைய பேசியிருக்காரு. இந்த ஒரு 16:22 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம்தான் இருக்கும், த சிங்கிள் வேர்டு, அதுதான் அந்த 22வது இறைவசனமே. ஆண்டவரிடம் அன்பு கொள்ளாத எவரும் சபிக்கப்படுக மாறநாத்தான். மாறநாத்தான்னா என்ன அர்த்தம், கம் லார்ட் ஜீசஸ், ஆண்டவரே வாங்கன்னு அர்த்தம். யார் ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிடுவா, ரெடியாக இருக்கிறவன் தான் கூப்பிட முடியும். ஆண்டவர் வந்துட்டாருன்னா எல்லாம் நடந்துடும், எல்லாத்தையும் பிரிச்சிருவார், வலப்புறம் இடப்புறம் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க போகுது வேலை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி திடீர்னு வந்துட்டாருன்னா நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன்னா அப்படின்னு யோசிக்கணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் உடனே தனி செக்ஷன் போட்டு விட மாட்டார். ஆண்டவர் இறங்கிட்டார் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைனல் எண்டு. இந்த ஒரு கும்கின் படம் வந்துச்சு, அந்த படத்தில் யானை இறங்கிடும், யானை இறங்கிடுன்னுவாங்க. காட்டு யானை இறங்கிருச்சுன்னா கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க, சாமி யார் கும்கி பார்த்துட்டாரு. ஆமாம், அப்போ யானை இறங்கிருச்சுன்னா ஊட்ட உலக அந்த ஊர் அழிச்சிடும். அவங்களெல்லாம் கொண்டுடும், அதனால் அதை எதிர்த்து நிற்கணும். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் இறங்கிட்டார்னா அழிக்கிறதுக்காக இல்லை, சம்திங் இஸ் கோயிங் டு பி ஃபைனல். அப்போ நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறதுல தவறு இல்லையே. திருத்தூதர்கள் காலத்திலேருந்து எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். அப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மத்தேயு 16:27 இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய அந்த வரிகளை நான் வாசி காட்டிட்டேன். மாட்சியோடு த வானத்துடன் வரப்போகிறார். அந்த மாறநாத்தான்னா வி ஆர் வெல்கமிங் த லார்ட் ஹூ இஸ் கோயிங் டு கம். அந்த ஆண்டவர் வரப்போகிற நாள் எப்படின்னா ஆண்டவரின் நாள். அது உங்களுக்கு விருந்தாரி வர நாள் வந்து நாளைக்கு மாமா வராறான், நாளைக்கு மாமா வரக்கூடிய நாள், நாளைக்கு அத்தை வர நாள் அப்படின்னு நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோடு காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாள் ஆண்டவரின் நாள். ஆனால் ஆண்டவரின் நாள் பெருமையாக இருக்க போகிறது இல்லைன்னு பைபிள் சொல்லியிருக்கு. நம்ம கிறிஸ்மஸ் ஆண்டவரின் நாள் பிறக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா குடியில் கட்டுறது என்ன, அதை கட்டுறது என்ன, இதை கட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் ஆண்டவரின் நாள் உண்மையான நாள் எப்படி இருக்க போது? நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. 1-2 உதாரணம், எசையா 13:6-9 சொல்லுது, அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகிறது. ஆண்டவரின் நாள் வருகிறது, கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது, மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது, அதில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்து விடும் நாள் அது. பாருங்கள், த டே இஸ் கோயிங் டு பி எ ரியலி எ டார்க் டே. யோவேல் 1:15 சொல்லுது, மிக கொடிய நாள் அது, அந்த நாள் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். டே இஸ் கோயிங் டு பி அ டே ஆஃப் டூம். ஆமோஸ் 5:20 சொல்லுது, ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் அன்று. நீ நினச்சிக்கிட்டு இருக்காத ஜாலியாக லைட்டு விட்டு லைட்டெல்லாம் போட்டு ராக்கெட்டு விட்டு கொண்டாடலாம் அப்படின்னு. அது இருள் கவிழ்ந்தது அல்லவா, வெளிச்சம் இல்லாத காரிருள் அல்லவா. அப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்? பயமுறுத்துறதுக்காக இல்லை, இதெல்லாம் ஆல்ரெடி எச்சரிக்கையாக சொல்லப்பட்டுருச்சு. மெசையாக வருவார், மெசையாக வருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இறைவாக்கினர் காலத்தில் எல்லாரும் பரிசெயர் சரிசெயர்லாம் அவங்களா ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. மெசியா எப்படி வருவார் தெரியுமா அப்படின்னு, அவர் பார்த்தா பொசுக்குன்னு இப்படி வந்துட்டார். எதிர்பார்க்கலை. மெசியா எப்படி வந்தார்னு உங்களுக்கு தெரியும் தானே? மாட்டு குடிலில் போய் திடீர்னு பிறந்துட்டார். ஒன்றுமே இல்லாத மரியால் யோசேப்பு வழியாக பிறந்துட்டார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு அடையாளங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிற முடியாத காரியங்கள். அதனால தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழியை நீ கண்டு உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார். வாழ்வுக்கு செல்லும் வழி மத்தேயு 7:14 சொல்கிறாரு, வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. சிலரே சிலரே, நீங்கள் அந்த சிலரில் ஒருவராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் நம்ம தேட வேண்டிய விஷயம். நான் இந்த சிலருக்குள் ஒருவராக இருக்கிறேனா? இடுக்கமான வாயில் வழியை போகிறேனா? இல்லை நான் செய்கிற எல்லாத்துக்கும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறேனா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே பொருள் வாங்குகிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். ஒரு தடவை ஒரு ஃபாதர் எங்களை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க, காஃபி குடிக்கலாமா வாங்கன்னு. காஃபி குடிக்க போனோம், அது கொஞ்சம் ஸ்பாஷாக பெரிய கடை. அங்கே போய் ஒரு ஸ்பெஷல் காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணார். அது ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, காஃபி மாதிரியே இல்லை அது, காஃபி வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பெரிய கிளாஸில் கொடுத்தாங்க, இட்ஸ் கோல்டு காஃபி. குடித்த உடனேயும் பில்லு கொடுத்தாரு பாருங்கள், எவ்வளோ ஃபாதர்னு. ஃபாதர் இது எவ்வளோ அப்படின்னு. யூ டோன்ட் வாரி அப்படின்னார். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு. ஜஸ்ட் 150 அப்படின்னார் பாருங்கள். எனக்கு அப்படியே காப்பி குடித்ததெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஊரில் 5 ரூபாய்க்கு குடிக்கிற காப்பி 150. சாமி என்ன சாமி இதுன்னு. திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாதர் அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், அது உண்மையாலுமே அது ஒரு அனுபவம் தான். அதுக்கப்புறம் அந்த கடை பக்கம் போகமாட்டேன். நாங்கள் செயின்ட் பீட்டர்ஸ் செமினேரியில் குருமடத்தில் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ சாமியாரெல்லாம் புதுசாக அப்போ தான் எல்லோரும் உள்ளே வந்தோம். அப்போ ஒரு வாக்கிங் போகலாமேன்னு ஒரு 4-5 பேர் வாக் பண்ணோம். பக்கத்தில் காஃபி டேன்னு ஒரு போர்டு போட்டு ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு புள்ள போயிட்டோம். போய் 4 காஃபி அப்படி 4 பேர் இருந்தோம், 4 காஃபி அப்படின்னோம். அவன் மேலே எங்கேயும் பார்த்துட்டு ஒரு மெனு கார்டை தூக்கிட்டு வந்து இப்படி போட்டான். காஃபி கேட்டால் இவன் என்னடா மெனு கார்டு போடுறார் அப்படின்னு பார்த்தா அந்த மெனு கார்டே காஃபி கார்டு தான். இது வரைக்கும் காஃபிக்கு போய் மெனு கார்டு பார்த்தது எங்களுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லா சாமியும் முழிக்குது. அப்போ தான் தெரியுது எல்லோரும் என்ன மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு வயலும் இந்த மாதிரி கடைக்கு போனதில்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, காஃபியை தேடுறோம், எந்த காஃபி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு. எல்லாம் பார்த்தா 500, 1000 அப்படியே தேடிக்கிட்டே வந்தா ஒரு காஃபி மட்டும்தான் 60-70 ரூபாயை போட்டிருந்துச்சு. உடனே திஸ் இஸ் த ஒன் அப்படின்னு சொல்லி அதை காட்டி 4 காஃபி அப்படின்னோம். அவன் அப்படியே உத்து பார்த்து ஆர் யூ ஷுவர் அப்படின்னா கடகார ஆர் யூ ஷுவர் அப்படின்னு எஸ் வி ஆர் ஷுவர் அது என்னன்னே தெரியாது அதுதான் கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தா பிளாக் காஃபி, பிளாக் காஃபிலையும் கடுங்காப்பி அது அது அதை வந்து எங்கள் இவ்வளோ பெரிய கிளாஸில் தான் கொடுத்தாங்க. அது அது குடிக்கும் போது ஆண்டவரை நினச்சிக்கிட்டே குடித்தோம். ஆண்டவர் காடியை வாயில் வச்சுருக்க போய் எப்படி கஷ்டப்பட்டுருப்பார். அவங்க கேட்டான் டி வாண்ட் மில்க்குன்னா ஃபாரினர் மாதிரி நோ 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 ஏன்னா அதுக்கு 10 ரூபா போட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நோன்னு சொல்லி அந்த கடுங்காப்பியை குடிச்சிட்டு வந்தோம். அங்கே 2 வருஷம் படித்தேன். அடுத்த தடவை 1 தடவை கூட அந்த கடையை திரும்பி கூட பார்த்தது கிடையாதுன்னு பாருங்கள். எதுக்காக இதை சொல்கிறோம்னு சொன்னால் நம்ம எளிமையாக வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளும் உண்டு, ஆனால் இங்கே போய் காபி குடித்தா தான் எனக்கு குடித்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்களும் உண்டு. இதைத்தான் நம்ம வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறோம். கடவுள் நமக்கு நிறையா பணம் கொடுத்துருக்காருன்னா அந்த இடுக்கமான வாயில் வழியே போக தெரியாத நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது மாதிரி வாழ்க்கையை சொகுசாக மாற்றிக்கொள்வது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம்னா காணாமல் போயிடுவோம். செக் யுவர் செல்ஃப், எவ்ரி பிட் ஆஃப் அவர் ஆட்டிடியூட், எவ்ரி பிட் ஆஃப் அவர் ஆக்ஷன் ஹாவ் டு பி ஸ்க்ரூட்டனைஸ்ட். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோமா, எல்லாத்துலேயும் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். வெதர் ஆம் ஐ ரியலி எலிஜிபிள், நம்ம செய்கிற காரியம் ஆண்டவருக்கு முன்னாடி சரியானதானா அப்படிங்கிறத சோதித்து அறியணும். தேவ பிள்ளைகள், பிள்ளைகள் மீது அன்பு இருக்குது, அதுக்காக பிள்ளைகளை லாவிஷாக வளர்க்கக்கூடாதுங்க. இட் இஸ் அ சின், பாவம் அது. பிள்ளைகளுக்கு பசின்னா என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும், பசின்னா என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பசியே தெரியாமல் நம்ம வளர்க்கலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு நாள் உங்களை எட்டி உதைக்கும், உங்களை கேள்வி கேட்பான். ஹி வில் நாட் நோ வாட் இஸ் வாட், அந்த வேல்யூ ஆஃப் மணி தெரியாது. அதனால தான் வாழ்வுங்கிறது என்னங்கிறது தெரியாதபடி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜெனரேஷன் வந்து சஃபர் பண்ணுது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த ஆணும் பெண்ணும் வெளியில் வராங்க. காரணம் என்னென்னா தே டோன்ட் நோ வாட் இஸ் த ரியல் பெயின் ஆஃப் லைஃப். லைஃபோட பிளெஸ்ஸிங் என்ன தெரியல, அது எங்கிட்டேருந்து வருது தெரியல. அதனால தான் சொல்லுகிறோம், குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க வலின்னா என்ன, கற்றுக் கொடுங்க. லெட் தம் ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பெயின். ஆமாம், ஏழ்மைனா என்ன, இந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும். நம்ம எல்லாத்தையும் ஹைஃபையாக யோசித்து ஆண்டவருடைய ஹைஃபையிலேருந்து நம்ம விலகிடக்கூடாது. ஆண்டவருடைய ஹைஃபை என்னங்கிறத இன்றைக்கி காட்டினார். போ பின்னாலே சாத்தானே, நீ ஆண்டவருக்குடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிற. ஆண்டவருடைய ஹைஃபை என்ன தெரியுங்களா, இதுதான் தந்தையினுடைய திட்டத்திற்காக அடி பண்ணுகிறது. இதுதான் உயிருள்ள வழிபாடுன்னு ஆண்டவரை லிங்க் போட்டு காட்டிட்டார். பார்த்தீங்களா, பவுலடியார் எதை பற்றி பெருமை அடைகிறாரு, ஆண்டவரிடமிருந்து எனக்கு கிடைச்ச பெருமைக்குரிய ஒரு அடையாளம் அவருடைய சிலுவை. இதை நம்ம இன்றைக்கி சொல்லலாம் பெருமையாக, சிலுவை, ஏன்னா நம்ம கழுத்துலலாம் போட்டுக்கிறோம் சிலுவை. ரொம்ப பயபக்தியாக நம்மளாம் கழுத்தில் போட்டிருந்தோம், கீழே இருந்தால் கூட நம்ம காலில் மிதிக்கக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் நினச்சேன். இன்றைக்கெல்லாம் பார்த்தா காதில் போட்டிருக்கான். ஏன் ஒருத்தன் தலையில் தொங்க விட்டுட்டு வரான், ஒருத்தன் ஒரு ஒன்று தொப்புளில் போட்டிருக்கு. பாருங்கள், ஒரு ஒரு தெய்வத்தினுடைய அடையாளத்தை எப்படி வந்து டெவில் பிசாசு வந்து திசை திருப்புது. பார்த்தீங்களா, இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் அவதூறாக தன்னுடைய உடலை பயன்படுத்துகிறாங்க. அங்கங்கே அசிங்கமான படங்களை ஒட்டிக்கிறாங்க, எதை எதையோ செய்கிறாங்க, முடிகளை எப்படி இப்படியோ வெட்டிக்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் கவுண்டட். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, யூ ஷுட் ஆன்சர். யூ ஆர் ஆன்சரபிள் டு ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ். நம்முடைய செயல்பாடுகளுக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். அதைத்தான் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஆக்ட். தேவ பிள்ளைகளே, அப்பா அம்மா கூட இருந்துக்கிட்டு கை தட்டிட்டு இருக்கக்கூடாது. தவறுனா தவறுன்னு சொல்லிடணும். அவன் கேட்குறான் கேட்கல, தட் இஸ் லெஃப்ட் டு ஹிம். நம்ம சொல்ல வேண்டியது சொல்லணும், திஸ் இஸ் ராங். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க காதில் கடுக்காலாம் அப்படி இப்படிலாம் போட்டு வராங்க. எங்கேருந்து இந்த கலாச்சாரம் வெளியில் வந்துச்சு தெரியல, வி டோன்ட் நோ. ஒரு சில பேர் அவங்களுடைய குடும்ப வழிமுறை இருக்கும், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, காதில் கடுக்க அந்த மாதிரி இருந்துட்டால் ஓகே, வி அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காதில் போடு, இந்த காதில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான உலகத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு ஜட்ஜ் திஸ். யூ ஜட்ஜ் யுவர் செல்ஃப். இதில் இட்ஸ் நத்திங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நத்திங், பட் இட் கெனாட் பி நத்திங். நோ, அது ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியாது, ஏதோ ஒன்றா இருக்கணும். ஒரு முறை நான் இதில் ஒரு பூசையில் எனக்கு இது வச்சுட்டாங்க, சந்தனம் வச்சு விட்டுருந்தாங்க. அந்த பூசையை அப்லோட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு மகள் கேட்குறா கீழே, ஃபாதர் நெத்தியில் என்ன வச்சுருக்கிறீங்க? ஒரு சந்தனம், அது சந்தனம் வைப்பாங்க ஒரு நல்லது, நல்ல காரியத்துக்கு இப்படி போகும்போது சந்தனம் வைப்பாங்க. ஒரு பூசை, ஒரு மகிழ்ச்சிகரமான அது ஒரு நிகழ்வாக இருக்கும்போது ஒரு சந்தனம் வைப்பாங்க, திருவிழாவின் போது சந்தனம் வைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ பாருங்கள், அதையும் கூட கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்போது நம்ம செய்கிற செயல் எதுவுமே அன்கொஸ்டின்டாக போக போகிறது இல்லை. அதனால் நீங்கள் எதை வேணுமானாலும் செய்யுங்க, பட் செக் யுவர் செல்ஃப் பிஃபோர் தட். நீங்கள் எதை வச்சு செக் பண்ண போகிறீங்க? எது உன்னுடைய அளவுகோலாக இருக்க போகுது? வேதமா, அல்லது உன்னுடைய நண்பனா, அல்லது உனக்கு வழிகாட்டுகிற எவரோ ஒரு மனிதரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்கள், எபேசியர் 2:14, அவரே நமக்கு அமைதி அருள்பவர். யார்? ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து. அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். ஆண்டவர் பார்த்தீங்களா, துன்ப உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக இன்றைக்கி நாம், அதாவது சஃபரிங் இன் எ ஃபிசிக்கல் செல்ஃப்னு சொல்லுவோம். உடலால் நம்ம ஏற்கக்கூடிய சில துன்பங்கள், ஆத்மாவில் ஏற்கக்கூடிய சில துன்பங்கள் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் சஃபரிங்னு சொல்லிட்டு வெறுமனை எல்லாத்தையும் விட்டுடக்கூடாது. உடல் சார்ந்த துன்பங்களையும் ஆண்டவருக்காக நம்ம ஏற்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்வு வித்தியாசமாக இருக்கட்டும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவருடைய அழைப்பு பிள்ளைகளை. நம்ம எல்லாரையும் மாதிரி நீ இருக்காத, யூ பி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அவன் செய்தாங்க, இவங்க செய்கிறாங்க, ஸோ ஐ எம் ஆல்சோ டூயிங் தட் அப்படின்னா யூ ஆர் ஒன் அமேங் தட். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். ஒரு பையன் பேண்ட்டு போட்டுட்டு வந்தான். அவன் பேண்ட்டு பின்னாடி கிழிஞ்சி தொங்குது, பையே கிழிஞ்சி தொங்குது, உள்ளே போட்டிருக்கிறது பாதி தெரியுது. நான் போய் தெரியாமல் தான் கிழிஞ்சிருச்சோன்னு சொல்லி நான் போய், தம்பி டே பின்னாடி கிழிஞ்சிருக்கடா அப்படிங்கிற, ஃபாதர் இட் இஸ் ஓகே ஃபாதர், தட் இஸ் அ ஃபேஷன் ஃபாதருங்கிறான். தட் இஸ் நாட் ஃபேஷன், தட் இஸ் அ பேஷன். தட் இஸ் ரியலி அ பேஷன், தட் இஸ் நாட் ஃபேஷன். ரியலி இட் வாஸ் பெயினிங். அப்போ பாருங்கள், இன்றைக்கி முட்டியை கிழிச்சிக்கிட்டு போடுறது இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இது ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான் உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். எல்லாத்துலேயும், சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, உடுத்துகிற உடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உலகத்தின் போக்கின்படி ஒழுகக்கூடாது. யோசித்து பாருங்கள், எதை இதெல்லாம் பிள்ளைகளை நெறிப்படுத்தி வாழுங்க. பாருங்கள், ரோமேயர்களுடைய ஆட்சியில் இப்படித்தான் நிறைய உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தோடனையும் அந்த ஆண்டவருடைய இனத்தை சார்ந்தவங்க என்ன செஞ்சாங்க, அதை ஏற்றுக்க முடியாதவங்களாம் ஓடி போய் இந்த குமரான் குகையில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அவங்கள தான் எசீனியர்கள்னு சொல்கிறோம், அங்கிருந்து தான் திருமுழுக்கு யோவான் வந்திருப்பாருன்னு சொல்லி நம்புகிறாங்க. அப்போல்லாம் அவங்க வாழ்க்கை முறையை இப்படி தான் வாழணும்னு பிடிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம உணரணும், இப்படி தான் வாழணும். ஜீசஸ் லிவ்டு லைக் திஸ். அப்போ பாருங்கள், மாறாக, அதுக்கு எதிர்மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. எதுக்கு மாற்றம் அடைகிறது? தீமையை நோக்கி போகிறதுக்கா? இல்லை இல்லை, தீமையை நோக்கி மனசு இழுக்கும், நம்ம என்ன செய், அதுக்குள்ளே போயிடாத. உலகம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும். டோன்ட் டேக் எவ்ரி திங், பி வித் த லார்ட், ஆண்டவரோடு இரு. அப்போ உள்ளம் என்ன செய்யணும்? எப்போவுமே ஆண்டவருக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். பார்த்தீங்களா, எல்லா நேரமும் நம்ம அப்படி செய்ய முடியாது இல்லையா. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். யூ வில் சூஸ் த ரைட் ஒன். ஒரு முறை ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல புஸ் வைக்கும் போது ஒரு பையன் சரியான ஆடையை அணியலை, அவர் வாசிக்கணும். ஸ்ரீலங்காவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், அந்த ரீடிங் வாசிக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க, அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட்டு போட்டுப்பாங்க. ரொம்ப லிட்ரேச்சர்லாம் ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ரியலி ஐ என்ஜாய்டு தேர் திங். எல்லா நாட்டிலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. எங்கள் ஊரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாசிக்கலாம். சில நேரத்தில் பின்னாடி திறந்துருக்கும், முன்னாடி திறந்துருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிப்போம், யார் கொண்டு வரணும்னு தெரியல. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அப்போ அந்த பையன் பாருங்கள், அதை போட்டு வந்து அந்த ஃபாதர் விரட்டி விட்டார். அவர் கரெக்டாக தேர்ந்து தெளிஞ்சதை, நான் நான் கேட்டேன், போய் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்ன்றார். அவன் கையில் இந்த பேப்பரை விட்டெறிஞ்சிட்டு போனான். நீ விட்டெறிஞ்சிட்டு போ, கல்லால் அடிச்சுட்டு போ, ராங் இஸ் ராங். பாருங்கள், கடவுள் இப்போ நம்மளே இதை பார்க்குறோம். நமக்கே கடவுளுடைய காரியத்தில் எல்லாமே சரி போக முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திருமண ஆடை அணியாத ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறாரு, உன் திருமண ஆடை எங்கே? திருமண ஆடை நீ அணியாமல் இருக்கிறியே. பாருங்களேன், அப்போ பாருங்கள், திருமண ஆடை ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறார். அப்பனா அந்த திருமண ஆடையினுடைய அடையாளம் என்ன? ஆண்டவருக்கு உகந்த விதமாய் நம்மை மாற்றி ஆண்டவருக்கு உகந்த விதமாய் பண்படுத்தி கொள்வது. உணர்ந்து பாருங்க, எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை நினைக்க நிறைய பேருக்கு நமக்கு தெரியல, அதனால தான் ப்ராப்ளமே. அப்போ உடல் அழிந்தாலும் உள்ளம் வந்து அழியக்கூடாதுங்க. சம்திங் இஸ் இன்சைட் யூ, தட் இஸ் ப்ரெஷியஸ். அதனால தான் முதல் பாடலே அவர் பாடினார், நாத்துமா அழிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுது, எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ள இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. உடல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, உள்ளம் புதுப்பிக்கப்படுது. தட் இஸ் ரைட் ஃபார்மேஷன். உள்ளம் செத்துக்கிட்டு இருக்கு, உடம்பு பாலிஷ் ஆகிட்டே இருக்குது. ராங் ஃபார்மேஷன். ஆண்டவர் நமக்கு அவர் அழிவை கொடுத்து தானே நமக்கு உள்ளத்தை மீட்டெடுத்தார், உடல் இல்லையே. அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டவருக்கு உடல் ஆசீர்வதிப்பார். எப்போ உள்ளத்தை நீ பாதுகாத்தினா உடல் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தான் நம்ம சொல்லுகிறோம் ஆண்டவருடைய காரியம். இந்த முதல் வாசகத்தில் பார்க்குறோமே, இறைமையா பாருங்கள், அவருடைய அந்த வார்த்தைகளை இவர் கடுமையாக வைக்கிறார் பாருங்கள். ஆண்டவரே என்னை ஏமாத்திட்டீங்க, நான் ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரவர், எப்போ பார்த்தாலும் வன்முறை அழிவு இப்படி தான் கத்த வேண்டி இருக்குது. ஏன்னா நான் கண்ணுக்கு முன்னாடி அதை தான் பார்க்குறேன். ஆனால் பேசாமல் இருக்கலாம், என்னை கொண்டு போடுவாங்களே அப்படின்னு சொல்லி வாய முடியலாம் அப்படின்னு நான் பார்த்தா என்னால் முடியல. ஏன்னா அந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்து அப்படியே வருது, என்னை சும்மா இருக்க விடலை. அந்த வார்த்தை உயிருள்ளது. அதைத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் பேசாமல் இருக்க முடியல, எதையாவது பார்த்துட்டோம்னா நாங்கள் பேசித்தான் ஆவோம். அப்போது எதற்காக இதை சொல்லுகிறோம் சொன்னால், நீங்கள் ஒருவேளை இதனால் ஒரு உறுத்தல் வருதுன்னா நியாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் உடனே எனக்கு மெசேஜ் போடுவாங்க, நியாயப்படுத்தி இல்லை இல்லை இல்லை, எனக்கு மெசேஜ் போட்டு நீ ஒன்றும் ஆண்டவரை திருப்திப்படுத்த போகிறதில்லை. நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், ஃபாதர் சொன்னது நம்மளை காயப்படுத்துச்சு, நம்மளை ஒரு மாதிரி யோசிக்க வச்சிச்சு, ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வை திஸ் டு மீ, ஏன் அது? அப்போ எங்கே அங்கே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம், அங்கே ஏதோ இருக்குது, அதை நம்ம யோசித்து பார்த்து மாற்றிக்கணும். இதை தான் ஆண்டவர் உள்ளார்ந்த வழிபாடுன்னு சொல்கிறார். உயிருள்ள வழிபாடு எது? நம்ம உள்ளத்தை உடைக்கிறது. பாருங்கள், இணைச்சட்டம் 10:16 உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். இணைச்சட்டத்திலேயே சொல்லிட்டாங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து வந்திருக்கு இந்த ஐடியா. உள்ளம் 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 சும்மா போட்டேங்க, உள்ளத்தை அப்படின்னு சொல்லி நான் கம்ப்யூட்டரில் போட்டேன் பாருங்க, 90க்கு மேலே சர்ச் வருது, நிறைய கொட்டேஷன்ஸ் வருது. அப்போ பாருங்கள், இணைச்சட்டம் 15:7 பாருங்கள், கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் அந்த சகோதரன் மட்டிலே உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன்னோட இதயத்தை நீ மூடிக்காத, கையை மூடிக்காத. பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார், இது உள்ளத்தை கடினப்படுத்தாத. இணைச்சட்டம் 36 ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவாய், அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய். அப்போ நீ என்ன செய்யணும், உள்ளத்தை அவர் பண்படுத்தும் போது நீ ஆண்டவர் அன்பு செய்வீங்க, ஆண்டவருக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீங்க, அப்போ நீங்கள் வாழ்வடைவீங்க. திருப்பாடல் 51:10 சொல்லுது, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும். இதுதான் ப்ரேயர். சாமிஸ்ட ப்ரே பண்ணுறார், திருப்பாடல் ஆசிரியர் இப்படி தான் ப்ரேயர் பண்ணுறார். எபிரேயர் 13:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள், உங்களை அந்த உலகை பற்றிய விதிகளை கடைபிடித்தல் அல்ல, அருளினால் உள்ளத்தை உறுதிப்படுத்துதல் சிறந்தது. உணவு விதிகளை கடைபிடித்தவர்கள் உணவு விதிகளை கடைபிடித்தவர்களால் எப்பயனும் அடைந்ததில்லை. சாப்பாடு இப்படி தான் சாப்பிடணும் அப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு உணவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தவங்க அந்த விதிகளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கல. ஆனால் உள்ளத்தை பயன்படுத்தி உள்ளத்தை உறுதிப்படுத்தி அந்த உள்ளத்தினுடைய காரியத்தில் எவன் ஒருவன் அக்கறையாக இருந்திருக்கிறானோ அவனுக்கு தான் மேன்மை கிடைச்சிருக்கிற. ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்வாங்க. ஒரு ராத்திரியில் ஒன் கெனாட் பிகம் அ சைன், ஒரே ராத்திரியில் யாரும் புனிதராக மாற முடியாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். லெட் அஸ் ட்ரை. நம்ம சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம். அன்பு செய்ய முடியாதவங்களை அன்பு செய்வோம். வீட்டில் அன்பு செய்ய முடியாத கணவர், அன்பு செய்ய முடியாத மனைவி இருக்கிறாங்களா? லெட் அஸ் ட்ரை எகெயின் அண்ட் எகெயின். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் வந்து அழிவையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். இந்த குறுகலான வாயில் அப்படிங்கிறது எது? இதுதான் அது. கடினமான அந்த காரியத்தை நம்ம கையில் எடுத்து செய்ய முயற்சிக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியாக செயல்பட முயற்சிக்கிற போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய வருவார். அதனால் நீங்கள் இழந்து போவீங்க. அதனால் நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் உலகம் காட்டுகிற அந்த இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ஈகோவை இழக்க வேண்டியிருக்கும். நான் என்கிற அந்த பெருமையை இழக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பொருள் ஆசீர்வாதத்தை சில வேளைகளில் இழக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்கிறாரு. தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் யாருக்காக செய்ய போகிறீங்க? கடவுளுக்காக செய்கிறீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு துன்பம் அளித்தவன் எனக்கு முன்னாடி இருக்கிறான். Why should I love him? As a human, ஒரு மனுஷனாக நான் பார்க்கும்போது அவர் அன்பு செய்ய எனக்கு மனசு வரலை. பட் ஐ லவ் ஹிம் பிகாஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ. இயேசு என்னை அன்பு செய்கிறாரு, அதனால் நான் அவரை அன்பு செய்கிறேன். ஐ லவ் ஹிம் பிகாஸ் ஐ லவ் ஜீசஸ். இது வந்து ஈக்குவலாக போகக்கூடிய ப்ரொபஷனேட் தியரி. இதெல்லாம் இயேசுவை நம்ம அன்பு செய்ய, அதனால் நான் இயேசு சொல்லிட்டார் இவர் அன்பு செய்யணும், நான் அன்பு செய்கிறேன், அவ்வளோதான். ஆகவே நீங்கள் இயேசுவுக்காக இதையெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வருகிற போது எனக்காக இதெல்லாம் செய்திய நீ வளப்புற நில்லு, பசியாக இருந்தேன் சாப்பாடு கொடுத்த, எப்போ கொடுத்த ஆண்டவர், அந்த ஏழைக்கு கொடுத்த இல்லையா, எனக்கு தானே கொடுத்த அப்படின்வார். இதோ நீ என்னை மன்னித்து ஏற்றுக்கிட்ட, எப்போ ஒன்றுங்களை மன்னித்தேன், இதோ அந்த பையனை மன்னித்து ஏற்றுக்கிட்டே, என்னையே தான் மன்னித்து ஏற்றுக்கிட்டேன். இதோ நான் சிறையில் வாடிக்கிட்டு இருந்தேன், என்னை பார்க்க வந்தியே, நான் நோயுற்று படுத்து கிடந்தபோது என்னை யாருமே பார்க்க வராதனால் நீ வந்தியே. அப்போ கேட்போம், எப்போ, இதோ அவனுக்கு போனியே, எனக்கு தான் வந்த நீ. ஆண்டவர் இப்படி தான் இவ்வளவு தெளிவாக சொல்லிட்ட பிற்பாடு நம்ம இன்னும் அயலாரை அன்பு செய்ய முடியாமல் அதன் வழியாய் விழுகிற அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள மனசு இல்லாமல் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா வி ஆர் ஸ்டாண்டிங் அவே ஃப்ரம் த லார்டு. ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறோன்னு அர்த்தம். நமக்கு வழிபாடு என்பது வேறையாக இருக்கிறது, ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்துக்குள்ளே வாழ்வது என்பது வேறையாக இருக்கிறது. வேறு வேறையாக இருந்தால் ஆண்டவரும் வேறு வேறையாக தான் இருப்பார். நம்ம ஆண்டவருக்குள்ளே இணைந்து இருக்கிற போது மற்றவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கக்கூடாது. அவங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, செய்ய வேண்டியதை செஞ்சுறாங்க, இங்கே வந்துடுறாங்க, அவங்க இருக்க வேண்டிய மாதிரி இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் அது அல்ல. கிறிஸ்தவம் என்பது இட் இஸ் எ கிறிஸ்டியானிட்டி ஆஃப் டிமாண்டிங். கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் ரிலீஜியன் ஆஃப் டிமாண்டிங். நம்மளை இப்படித்தான் வாழணுங்கிற வாழ்க்கைக்குள்ளே அழைத்து கொண்டு இருக்கிற ஒரு அபிஷேகமான ஒரு வாழ்க்கை முறை இது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் உண்மை நெறிக்கு ஏற்றவாறு வாழ பயிற்சி கொள்ளணும். ஏன்னா நம்மளை சுற்றி தான் பிசாசு நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நம்மளை டிவாய்ட் பண்ண, நம்மளை வேறு விதமான திசை திருப்பக்கூடிய காரியத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு. யாரையும் விழுங்கிடாமல், உங்களை விழுங்கிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றவங்களெல்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நாம் விழுந்துடக்கூடாது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவட்ட ஜபத்தில் வல்லமையாக கேட்போம். சின்ன சின்ன ஒரு பருத்தியாகங்கள், சின்ன சின்ன தியாகங்கள், சின்ன சின்ன மன்னிப்புகள், இதெல்லாம் நம்ம செய்து ஆண்டவருக்குள்ள முழுமைக்குள்ளே வருவோம். சின்ன சின்னதாக நம்ம செய்யும் பொழுது யூ வில் பி ஏபிள் டு டூ த பிக் கிரேட்டர் திங்ஸ். எப்படி வீனியல் சின்ஸ்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பாவங்கள் நம்ம சாவான பாவத்துக்கு இட்டுட்டு போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சின்ன சின்ன நன்மைகளை நீங்கள் செய்ய முயற்சிக்கணும், அப்போது யூ வில் ட்ரை டு டூ அ கிரேட்டர் திங். நம்ம எதுவுமே செய்யாமல் இதை போய் செய்தால் அவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமா? இல்லை. யூ ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் டெல் யுவர் ஹஸ்பண்ட், யூ டெல் யுவர் ஒய்ஃப் யூ ஆர் லுக்கிங் குட், நல்லா சொல்லுங்கள், நீங்கள் சமைச்சிருக்க நல்லா இருக்குது. சின்ன விஷயந்தான், அப்ரிஷியேட் தான். குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், குழந்தைங்க அப்பா அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அப்போ அப்ரிஷியேஷன் வேறு எங்கேருந்து கிடைக்கும்? பிள்ளைங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அப்பா யூ ஆர் டன் வெரி குட் திங், நீங்கள் நல்ல ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்களா, அவள் வாங்கிட்டு வராரு அப்பா, அதை சாப்பிடும்போது யூ மஸ்ட் டெல் த ஃபாதர், ஃபாதர் அப்பா ஐ லவ் யூ, ரியலி இட் இஸ் வெரி நைஸ்னு சும்மா ஓரமாக வச்சுக்கிட்டு மொக்கு மொக்குன்னு தின்னப்படாது. எனக்கு பத்தலை, என்னென்ன என்ன உடச்சி கொடுத்துட்டேன் நீன்னு இதுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. சாப்பிடும்போது மஸ்ட் தேங்க், அப்பாவுக்கு நன்றி சொல்லணும், அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். இது திஸ் ஹவ் வி க்ரோ இன் கிரேஸ். இப்படி தான் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே வளர்றோம். சாரி சொல்லணும், தப்பு பண்ணிட்டோமா, ஐ எம் ரியலி சாரி. ஒரு சில பேர் வாயில் சாரியே வராது. நான் சில பேருக்கு உதவி செஞ்சுட்டு நானே சொல்லுவேன் தேங்க்யூ வெரி மச் அப்படின்வேன். நவ் ஐ டோன்ட் ஒரி, ஐ டோன்ட் ஒரி டு சே சாரி, ஐ டோன்ட் ஒரி டு சே தேங்க்யூ. ஏன்னா அது வாய்க்குள்ளே நான் இப்படி தான் பழகி பழகி வச்சுருக்கிறேன். அதனால் ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் தட். ஏன்னா ஆண்டவருக்குள்ளே அது ஆசீர்வாதத்துக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் செய்து பாருங்கள், சின்ன சின்ன காரியங்கள் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார், குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரோடு நினைந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த அதில் சந்தேகப்படாமல் நீங்கள் தைரியமாக போங்க. இவ்வளவு நாள் விசுவாசத்தோடு இருந்தீங்களே, ஆண்டவர் உன்னை சும்மா விட்டுருவாரா? நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் சொல்கிறார், ஏன் கலங்குற? என்னில் விசுவாசம் கொண்டவன் நிலைவாழ்வை காண்பான்னு நான் தான் சொல்லிட்டேனே. இத்தனை வருஷமாக உன் விசுவாசத்தை நீ பிடிச்சி வச்சிருக்கிறியே, நீ நிலைவாழ்வை பார்க்காம போயிடுவியா? அங்கே வந்தாலும் உனக்கு பெஸ்ட் லைஃப் தான், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் காத்திருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும்? கவலை இப்போ சில பேர் பயந்து பயந்து பயந்து, நீங்கள் இன்றைக்கி செத்தாலும் உனக்கு மோட்சம் உண்டு, பயப்படாத. ஏன்னா இவ்வளோ நாள் இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் தெய்வம்னு பிடிச்சிருந்து இல்லையா? அதுதான் இயேசுவின் மீது நீ கொண்டிருந்த விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு உன் ஆண்டவர் கொடுக்க போகிற பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலை, நிலை வாழ்வுங்கிற அபிஷேகம். அதனால் நம்ம இந்த உலகத்திலேயும் ஆண்டவர் சின்ன சின்ன துன்பங்களோடு கூட நம்மளை வழி நடத்திட்டே போகிறாரு. இறந்து போனாலும் உனக்குரிய மோட்சத்திற்குரிய பாக்கியம் உண்டு. இன்று ஆண்டவர் உனக்கு உறுதி செய்கிறார். நம்பிக்கையோடு இருங்க, கலக்கத்தை தூக்கி வெளியில் போடுங்க. அப்படி கலகி நிற்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய தளத்தை விட்டு விலகி நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் உள்ளே பிடிச்சி இழுங்க. நம்ம தயங்குவோருக்கு இரக்கம் காட்டு, வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்று. இந்த வேலையை நம்ம செய்யாமல் ஐயோ ஆண்டவரே அப்படின்னு புலம்பாத. ஆண்டவர் புலம்புகிற பிள்ளைகளை அருவறுத்து வெறுத்து ஒதுக்குகிறார். இஸ்ரேல் மக்கள் முணுமுணுத்தார்கள், இது கிடைக்கலையேன்னு முணுமுணுத்தார்கள். அவர்கள் புலம்பின போதெல்லாம் ஆண்டவர் சாபத்தையும் வேதனையும் அவர்கள் மீது அவர் ஏவி விட்டார். இதோ அவர்கள் பாம்பு கடித்து செத்தாங்க, நோய் வந்து இறந்தாங்க, கொள்ளை நோயினால் தாக்கப்பட்டாங்க. எப்போ தெரியுமா? புலம்பல் புலம்பல் புலம்பல். ஆண்டவர் புலம்பலை எதிர்பார்க்கிறவர் அல்ல. இதோ இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உணர்ந்து இன்னும் அதை அதிகமாக அந்த தாளந்தை நீ அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்த பிள்ளை நீ, என் அன்பு மகனே என் மகளே, நீ ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிற, கலங்காத. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். காத்திரு, அவர் கொடுக்கிற அபிஷேகத்தை நீ காணப்போகிறாய். ஆமென்.
நம்முடைய நம்பிக்கையை உறுதி